الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. ஒருவர் ஊரில் இருக்கும்போது தொழுகை நேரத்தை அடைந்து அவர் தொழாமல் பிரயாணம் செய்தால் எத்தனை ரக்காத்துகள் தொழுவது? நபி வழியை நாங்கள் சரியா பின்பற்றினால் இந்த கேள்வியே வராது. நபி வழி என்னன்னு கேட்டால், தொழுகையிலே நேரம் வர முந்தி பிரயாணம் செய்தால் போய் பிரயாணத்தில் தொழுவாங்க சுருக்கி. தொழுகையுடைய நேரம் வந்ததுக்கு பிறகு பிரயாணம் போறதாங்க, தொழுதுட்டு தான் போவாங்க ஊரில். இதுதான் நபி வழி. அதே போல பிரயாணத்தில் வைக்கிற தொழுகையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வாரதும் இல்லை. அப்ப நாங்க சரியா நபி வழியை பின்பற்றினால் இந்த கேள்வி வராது. இப்போ உதாரணமாக 12:20 பாங்கு போகர், ஒரு ஆள் 1 மணிக்கு பிரயாணம் போறார், அவர் தொழுதுட்டு தான் போகணும். அப்படி தொழாம போயிட்டாரு பிரயாணத்தில், என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் வரையில மார்பு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அத்தியாயங்கள் ஓதியதாக ஹதீஸில் வருகின்றது. இங்கு அப்படி நடைபெறுவதில்லை. சில நேரத்தில் அப்படி ஓதிக்காங்க பெரிய சூறா. தொழுகிறவங்க அப்படி ஓதினா குற்றம் இல்லை, சில நேரத்தில் அப்படி ஓதிக்கொள்ளலாம். 5 முறை ஒரு குழந்தை ஒரு தாயிடம் பால் குடித்தால்தான் இரத்த உறவு உண்டாகும் என்ற வசனத்தை சஹாபாக்கள் ஓதிக்கொண்டிருந்த காலத்தில் தான் நபி அவர்கள் வஃபாத்தானார்கள். அப்படியென்றால் நபி அவர்களின் காலத்தில் குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இருந்து இந்த வசனம் இப்போது எங்கே? அது அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க குர்ஆன்ல ஆரம்பத்தில் 10 முறை ஒரு குழந்தை பால் குடித்தா தான் அது மகரமாகும், பிள்ளையாகும் இருந்துச்சான். அதுக்கு பிறகு அதை 5 அல்லாஹு தஆலா மாற்றி குர்ஆன்ல வந்துச்சான். நபி இருக்கும்போது அது ஓதப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு அன்னை ஆயிஷா சொல்றாங்க. அப்ப கேள்வி, அந்த 10 5 மாற்றப்பட்டுச்சு, அப்ப அந்த 5 எங்க குர்ஆன்ல? ஆனா குர்ஆன்ல அப்படி ஒண்ணு இல்லை. அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று சொன்னால், 10 ஆரம்பத்தில் இருந்துச்சு, பிறகு அது 5 மாற்றப்பட்டது என்று குர்ஆன் இருக்கீங்க, இது ஹதீஸ் இல்லை. இதுக்கு சொல்றது மௌக்கூ, அன்னை ஆயிஷாவுடைய கருத்து. ஓதப்பட்டு கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க, அப்ப அப்படி ஒன்று இருந்ததாக இல்லை. அப்ப இப்ப என்ன சட்டம் பிள்ளைகளுக்கு? எத்தனை முறை பால் குடிச்சா அது பிள்ளையாகும்? 2 முறைக்கு மேல. அது தெளிவாக ஹதீஸ் வந்து 1 முறை 2 முறை குடித்தால் அது இரத்த உறவு பிள்ளையாக மாறாது. அதுக்கு மேலே 3 முறை 4 முறை 5 முறை அப்படி இது மதுஹபுகளில் சரியான கருத்து முதல் சண்டைகள்லாம் இருக்குது. அப்போ இதைத்தான் இந்த அவங்களுக்கு அந்த எச்ஆருக்கும் எஸ்எல்டிஜிக்கும் விவாதம் நடக்கத்தில் கொழும்புல அந்த குர்ஆனை தூக்கி கொடுத்தது அவங்க எச்சாரு அந்த ஆயத்தை தாங்க பார்ப்போம் அப்படின்னு அவர் அந்த குர்ஆன் எடுக்கையில கையில. அது மௌக்கூஃபான ரிவாயத்து, அன்னை ஆயிஷா அறிவிக்கிறது இப்படி ஒன்று இருந்ததாக. இப்போ சட்டம் இப்போ அப்படித்தான், 1 முறை 2 முறை குடிச்சா சரி வராது, 2 முறைக்கு மேலே இருக்கணும். இன்னொருவருடைய காணியில் உள்ள புதையலை ஒருவர் தோண்டி எடுக்கலாமா? அதாவது ஒரு கிலாபத்து இருக்குது, கிலாபத்து இருந்தால் அந்த பூமி தரையிறக்கி அது முஸ்லீம்கள் விரும்பின மாதிரி 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் அடைச்சி இது பண்ணி அதை பராமரித்து அவங்களுக்கு சொந்தம். அரசாங்கத்தில் கேட்க தேவையில்லை இஸ்லாமிய சட்டம். அதே போல அந்த இஸ்லாமிய கலாபத்தில் புதைகள் இருக்கின்னு தெரிவிப்பட்டு தோண்டி எடுத்தாங்க. எடுத்தா அது அவங்களுக்கு தான், அரசாங்கத்திட்ட கேட்க தேவையே இல்லை, அரசாங்கம் தடுக்கவும் மாட்டுது. அப்ப தோண்டி தங்கமோ மாணிக்கமோ கிடைச்சது 1 கோடிக்கு வித்தாங்க வச்சுக்கொள்வோம். அதை 20 லட்சம் 120 பைத்துல் மாலுக்கு கொடுத்துடணும், அவ்வளவுதான். 1 கோடிக்கு வித்தா 20 லட்சம் பைத்துல் மாலுக்கு, மற்ற 80 லட்சம் அவங்களுக்கு. அரசாங்கம் தடுக்கவும் மாட்டுது, கேட்க தேவையும் இல்லை. ஆனா இப்ப நாம குஃபர் நாடுகள்ல தடை, குஃபர் நாடுகள்ல இந்த காணி எல்லாம் அரசாங்கத்துக்குரியது, அவங்ககிட்ட கேட்காம எதுவும் செய்ய இயலாது, புதையில் தோண்ட இயலாது. அவங்கள்ட சட்டம் குடிப்பட்டா சரியான சிக்கல், ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டி வரும். அதால ஒரு முஸ்லீம் குஃபர் நாட்டில் இப்படி இந்த புதையில் தோன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது, ஆகப்பட்ட பெரிய சிக்கல். ஹலாலா ஹராமா அப்படி தோண்டி எடுத்துட்டாரு, இஸ்லாத்தில் அது ஹலால், ஹராம் இல்லை. எப்படி இந்த பொருள்கள் கொண்டு போய் வெளிநாட்டை தங்கம் மாணிக்கல் விற்கிறது அரசாங்கத்திட்ட கூடாது, இந்த அரசாங்கத்தில் இஸ்லாத்தில் கூடும். அப்போ ஒரு முஸ்லீம் கொண்டு போய் விற்கிறாரு தெரியாமண்டா, ஹலால் ஹராம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் ஹலால ஹராமாக்கி வச்சுக்கி, நாம அது கட்டுப்படையலை. இன்னொருவருடைய காணியில் உள்ள புதைகளை தோண்டி எடுக்கலாம். ரெண்டு கேள்வி, ஒன்னு அரச காணிகளில் தோண்டி எடுக்கிறது, அதான் இப்ப நமக்கு பதில் சொன்னது. இன்னொன்னு இன்னொரு ஆள்கிட்ட காணி இருக்கு, ஒரு ஆள்கிட்ட காணி கிடக்குது, அதுக்குள்ள புதையில் இருக்கிறதாக கனவு கண்டார் ஒரு ஆள், இப்ப காலையில போய் தோண்டி எடுக்கிறார், கூடுமா? அது கூடாது, அவரிட அது தடை. இஜ்மாஉ ஸஹாபா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் உலகத்தில் உண்டா? அன்று ஒரு கேள்வி கேட்டியா. இஜ்மாஉ ஸஹாபாவ இஜ்மாஉ ஸஹாபா மார்க்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் உலகத்தில் உண்டா? ஒரு பிரிவும் இல்லை உலகத்தில், எந்த பிரிவும் இஜ்மாஉ ஸஹாபா மார்க்கம் இல்லை என்று சொல்ற கூட்டம் கிடையாது. நாங்கள் மட்டும்தான். தனி நபர்கள் இருக்கிறாங்க, அந்த காலத்தில் இமாம்களும் இருந்திருக்காங்க, சில இமாம்கள் இதெல்லாம் மார்க்கமே இல்லை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்று தனி நபர்கள் இமாம்களும் இருந்திருக்காங்க. இப்போ தனி நபர்கள் ஒரு இடங்களே இருப்பாங்க, நமக்கு தெரியாது. பண்டைய குரல் மூலவி போல் எடுத்து இந்த வருஷத்தில், நான் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுறேன், வேற எதையும் பின்பற்றுறது இல்லை, அதனால நான் எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் திருப்பி கேட்டான், இப்ப ஜும்மா எங்க சொல்லுவீங்க, பெருநா எங்க சொல்லுவீங்கன்னு அதோட பதில் இல்லை. நன்றிட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுத்த 2 குர்ஆன் வசனங்கள் விளக்கம் பிழை என்று கூறுகின்றனர், இது விளக்கம் தரவும். அது நாம் அந்த 2 ஆயத்து சூரத்துல் பக்கராவில் கடைசி வசனம், அடுத்தது தௌபாவில் 115, அந்த 2 வசனம் ஜும்மாவில் எடுத்தது காட்டிக்காங்க. அதில் ஒன்று நாம் சொன்னது, ஒரு முஸ்லீம் எந்த பிழையை செஞ்சாலும் சரி தெரியாமல் அதெல்லாம் மன்னிப்பான். அந்த வகையில் நாங்கள் தெரியாமல் போய் பாகிஸ்தானில் அந்த பிரிவோடு சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் மன்னிப்பான். அதுக்கு ஆயத்தை நாம் எடுத்தோம், ரப்பனா லா துஆக்கினா. அது அடுத்தது நீண்ட காலம் அதில் இருந்தோம், எங்களுக்கு அதில் உள்ள பிழைகள் தெரிய வரைக்கும். எப்போ தெரிய வந்ததை ஒதுங்கிட்டான். அதுக்கு குர்ஆன் வசனம் சூரத்து தௌபாவை சொன்னோம். அது பிழண்டா நீ என்று சொன்னவங்க தான் வழக்கம் என்ன அப்படின்னு நமக்கு என்ன தெரியும். அந்த சொன்னவங்க அது என்ன பல, அப்ப அதுக்கு வேற என்ன வழக்கங்கிறத காட்டணும். அப்படி ஒரு வழக்கம் இல்லை. இஸ்மா விரோதம் குரோதங்கள்ல இந்த பொறாமைகள்ல கதைக்கிறவங்க இழிப்பாங்க, எல்லாத்தையும் இஸ்லாத்துல அப்படி இழிப்பாங்க. என்னத்தை செஞ்சாதான், எந்த பயம் நடந்தாலும் சரி, அது அமீர் செஞ்சாலும் சரி, மற்றவங்க செஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் பிழை பிழண்டு சொல்றவங்க அது நம்பிய காலத்திலே இருந்திக்காங்க. அவன் இந்த காலத்தையும் இடிக்கத்தான் செய்வான். அவங்க சொல்லிக்கிட்டு தான் இடிப்பாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இடிக்கட்டாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல நோக்கம் இருந்தா அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்படி இதுல விளக்கம் இப்படி இருக்குது, என்ன விளக்கம் அதில் இருக்குது, தெளிவா இருக்குது. இறைவா எங்கள் ரப்பே, தெரியாம நாங்க ஒரு படை செய்தா எங்களை பிடிக்காது, இதுக்கு என்ன விளக்கம். பொதுவான ஆயத்து, தெரியாம எந்த படையை செஞ்சாலும் அல்ல குத்தம் பிடிக்க மாட்டோம், அவ்வளவுதான். அடுத்து ஒரு பழையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொடர்ந்து நீண்ட காலம் நமக்கு அது விளங்கையில விளங்கும் வரைக்கும் அல்ல குத்தம் பிடிக்க மாட்டான். அது தௌபா தெளிவாயால எந்த ஒரு புதிய வழக்கங்கள் எதுவும் இல்லை. இது சும்மா சிலவங்க ஸ்லாட்டுக்குள்ள அப்படித்தான் இடிப்பாங்க. நம்பியுடைய காலத்திலே இருந்தாங்க, அப்ப இந்த காலத்தில இல்லாம இடிக்க மாட்டாங்களா, அப்படி இருந்தா தான் அது ஹக்கு. அப்ப அந்த தெரிஞ்சவங்க வந்தா அவங்ககிட்ட சொல்லி கூட்டிக்கிட்டு வாங்க, அது என்ன வழக்கம்னு பார்ப்போம். பருவம் அடைந்த பெண்களை முகம் கை தவிர மற்றவை ஹராம் என்று ஹதீஸ் இருக்கிறதா? பருவம் அடைந்த பெண்களை முகம் கை தவிர மற்ற பெண்களுக்கு மற்றவைகள் முகம் கை தவிர உள்ளவைகள் ஹராம் என்று ஹதீஸ் இருக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. அது ஹதீஸ்னு கொண்டு வந்திருக்கு. அவங்க என்ன கேட்கிறாங்க, அதாவது இந்த பிரிவுகள் முகம் கை திறக்கலாம் சொல்றாங்க, அது யாரு? எஸ்எல்டிஜே, தமிழ்நாட்டில் டிஎன்டிஜே, இப்படி சில கூட்டங்கள் இருக்குது. முகம் கை திறக்கலாம்ங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஹதீஸ் ஆதாரமா வச்சிருக்கிறாங்க. அல்பானியும் அந்த இந்த ஹதீஸ ஆதாரமா கொண்டு அது ஹசன் தரத்தில் இருக்குது அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு, முகத்தையும் கையையும் திறக்கலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஆனா மூடுறது கூடும் சொல்லி போட்டு சொல்றாரு. நான் என்னுடைய மனைவி மக்களை நான் மூடிதான் கொண்டு போறேன் சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நேரத்தில் பல வருஷத்துக்கு முந்தி எழுதினது, எனக்கு ஒரு மக இருக்குது, அது என்ன பருவ வயசை அடையல, பருவ வயசை அடைந்தா நான் முகத்தை மூடித்தான் கூட்டி போவேங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, முகத்தையும் கையின் திறப்பது கூடும் அப்படின்னு. அப்ப அவங்க தான் இந்த ஹதீஸ கொண்டு வராங்க, ஒரு ஹதீஸ. அதுதான் கேட்டீங்க, அப்படி ஹதீஸ் இருக்கிறாரு. அது அபூதாவுல 4104 எண் ஹதீஸ். அது என்ன ஹதீஸ்? அன் கதாதா, அன் காலித், இப்னு துரை, அன் ஆயிஷத, அன் அஸ்மா பின்த அபி பக்ரின் தஹலத் அலா ரசூலில்லாஹ் வ அலைஹா தியாபுன் ரிஃபாக்கு ஃப அஅரத அன்ஹா ரசூலுல்லாஹ் வ கால யா அஸ்மா இன்னல் மர்அத இதா பலகத்தில் மஹீல் லம் யஸ்லுஹ் அன் யுரா மின்ஹா இல்லா ஹாதா வ ஹாதா வ அஷார இலா வஜ்ஹிஹி வ கஃபைஹி. அப்ப துரை, காலித் பின் துரை என்பவர் கூறுகின்றார், அன்னை ஆயிஷாவை தொட்டு அன்ன அஸ்மா பின்தி அபி பின்த அபி பக்கர், அபூபக்கர் சித்தீக் அவருடைய மகள் அஸ்மா அன்னை ஆயிஷாவுடைய சகோதரி அவர்கள், தஹலத் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இடத்தில் போனார்கள். வ அலைஹா தியாபுன் ரிஃபாக், அவங்க மேல அணிஞ்சிருந்த ஆடை சும்மா பட்டு மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரியக்கூடிய முறையில. உடனே நபி முகத்தை திருப்பிட்டான். வக்கால சொன்னார்கள் பிறகு, யா அஸ்மா, அஸ்மாவே, இன்னல் மர்அத்த, நிச்சயமாக ஒரு பெண் இதா பலகத்தில் மகிழ் பருவ வயதை அடைந்து விட்டால், லம் யஸ்லுஹு அன் யுரா மின்ஹா, அவளுடைய உடம்புகளிலிருந்து எதையும் பார்ப்பது கூடாது, பார்க்கப்படுவது கூடாது, இல்லா ஹாதா வஹாதா, இதையும் இதையும் தவிர என்று, வஅஷார இலா வஜ்ஹிஹி வகஃபை, தன்னுடைய முகத்தின் பாலும் இரண்டு கை மணிக்கட் கையின் பாலும் சுட்டி காட்டினார்கள் என்று இருக்கிறது. அப்ப இதை வச்சுதான் அந்த அவங்க சொல்றாங்க, முகத்தின் கையையும் பெண்கள் திறக்கலாம், அதை கூடும் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஹதீஸ் வந்துகிட்டு அல்பானி இதுக்கு பல வழிகள் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து ஹசன் தரத்துக்கு கொண்டுகிட்டு வராது. ஆனா இந்த ஹதீச நம்முடைய இவர் அர்ணவத்து இந்த ஹதீச ஆய்வு செஞ்சு சொல்றாரு, இது வந்துட்டு ஹசனுல் கைரி, இது ஹசன் இல்லை, இது அதுக்கு கீழே ஒரு தரஜா இருக்குது, ஹசனுல் கைரி அதுல உள்ளது. வஹாதா இஸ்னாதுன் வஈஃபுன், இந்த அறிவிப்பாளர் பட்டியல் பலவீனமானது. இதுல ஹாலிது பின் துரைக் லம் யுத்ரிக் ஆயிஷத்த, இந்த சனத்தில் இருக்கிற ஆயிஷாட்ட கேட்டதா ஹாலிது பின் துரைக், இவர் அன்னை ஆயிஷாவை கண்டதில்லை, அவங்கள காலத்தில் வாழ்ந்தவர் இல்லை என்று சொல்றார் ஆய்வுல. அப்ப இந்த ஹதீஸ் முருசலா போயிடும், துரைக்கு ஆயிஷாவை காணையில் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் இல்லை. அப்ப இடையில ஒரு ஆள் விடுபட்டிக்கு, அது யாருன்னு தேட இயலாது, அதனால அந்த ஹதீஸ் லைவ் ஆக்கிடுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் லைவ். அப்ப முகம் கை திறக்கிறதுக்கு இது ஆதாரமா கொண்டு வர இயலாது ஒன்னும். சரி, அல்பானி சொல்றபடிக்கு இது ஹசன் தரத்துக்கு இருக்கு வச்சுக்கொள்ளுங்க கொஞ்ச நேரம், அப்படி எடுத்தாலும் முகம் கை திறக்கிறதுக்கு இதுல ஆதாரம் இல்லை. ஏன்னு கேட்டால், முகம் மூடணுங்கிற ஆதாரம் தெளிவா வந்திருக்குது. அப்ப இது அந்த ஆதார வாரத்துக்கு முந்தினது, இப்படி நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு பெண்மணி வந்தாங்க கருப்பு கண்ணம் உடைய பெண், அப்ப இதை வச்சு அவங்க பிஜேஜ வந்தா பாருங்க கருப்பு கண்ணம்னு ராவி சொல்றாரு, அப்ப முகம் திறந்திருக்குது. பெருநாள் தொழுகையில சதக்கா கொடுங்கன்னு சொல்ல பெண்கள் காதுகள்ல கைய போட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க மாலையெல்லாம் கழித்து, அப்ப இதெல்லாம் சும்மா திறந்திருக்குது. ஒரு பெண்மணி வந்து நபி என்ன திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க, நபி ஒசக்கு கீழே வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டாங்க, சொல்றாங்க அந்த முகம் திறந்திருந்தாத்தானே பார்க்கலாம் முகத்தண்டு. இப்படி எல்லாம் அவங்க கொண்டுகிட்டு வராங்க, இதெல்லாம் ஃபர்தாவுக்கு முந்தினவைகள். பிறகு சட்டம் வந்துட்டு மூடணும், அதான் நாங்க நாம சொல்றது. அப்ப இதுக்கு சகிண்டு எடுத்தாலும் இதுல ஆதாரம் இல்லை. அப்ப இந்த செய்தி வந்துட்டு இதுக்கு முருசல்ங்கிறது, முருசல் வயிப், இதை கொண்டு அமல் செய்ய இயலாது. அப்ப அதனால உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடியே ஆகணும். கொஞ்சம் சகோதரர்கள் கவனமா இருக்கணும்னு சில இந்த பலவீனமான பெண்கள் சொல்றாங்க, கண்ணை திறந்துகிட்டு போறாங்க அப்படின்னு. நம்ம ஜமாத்துல சில பெண்கள் இந்த கைக்கு பிளவுஸ் போடாம காலுக்கு போடாமையும் போறாங்களாம், இதெல்லாம் சரியான தவறு, அறாம். அப்ப ஆண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருந்து அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு அவங்களை திருத்தணும். நபிக்கும் எப்படி எல்லாருக்கும் ஒரு சட்டம், இப்பர்தாவுக்கு முந்தினது அது சகி இல்லையே. இது நபிக்கு முன்னுக்க பெண்கள் முகம் திறந்து இருக்கலாம் அப்படி ஒண்ணு இருக்கிறான்னு கேட்கிறா, அப்படி ஒண்ணு இல்லை, எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். அடிமை பெண்கள் அவங்க முகம் திறந்தா இருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னுக்கு போவாங்க வருவாங்க அடிமைகள், سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت